விவிலிய தேடல் திருப்பாடல் 91 பாகம் 3.
தொன்னூறுகளில் வெளிவந்த திரைப்படம் ஒன்றில் பிறக்கும் போது தாயை பறிகொடுத்த பிஞ்சு குழந்தையை அதன் தந்தை வளர்த்து வருகிறார். ஒரு நாள் குழந்தையை தன் மார்பில் அணைத்தபடி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கடையை நோக்கி பேருந்திலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஆட்சி மாற்றத்தால் கோபமடைந்த ஆளும் கட்சியினர் வன்முறை செய்வதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இக்குழந்தையும் தந்தையும் சென்று கொண்டிருந்த பேருந்தை அடித்து உடைக்கின்றனர். தந்தைக்கு பயமென்றாலும் தந்தையின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த குழந்தை சிரித்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவ்விடத்தைச் சுற்றிலும் 1000 வன்முறைகள் நடந்தாலும் அக்குழந்தையோ, "நான் என் தந்தையின் அரவணைப்பிலிருக்கிறேன், என் தந்தையின் உடனிருப்பிலிருக்கிறேன், எனவே எனக்கு கவலையில்லை" என்பதைப் போல சிரித்து கொண்டிருந்த காட்சி என் மனதை தொட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இறைவனின் உடனிருப்பு நம்மோடு என்பதை பற்றி சிந்திக்கிறோம். கடந்த 2 வாரங்களில் திருப்பாடல் 91 இறைவனில் அடைக்கலம் புகுவது மற்றும் இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை பகிர்வு பற்றி சிந்தித்தோம். இன்றும் அதே திருப்பாடலில் சொல்லப்படுகின்ற இறைவனின் உடனிருப்பை பற்றி சிந்திப்போம். வருகிற ஞாயிறு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. திருவருகை காலத்தை துவங்கும் வேளையில் இறைவன் நம்மோடு என்ற இறைவனுடைய உடனிருப்பை பற்றி சிந்திப்பது பொருத்தமானதென கருதுகிறேன். திருப்பாடல் 91:15 சொற்றொடர்.
அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன்.
இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவனை ஏதோ தூரமாய் மறைந்திருக்கும் கடவுள் என்று நினைக்கவில்லை. உலகை படைத்தார், படைத்த பிறகு மறைந்து விட்டார் என்றும் நினைக்கவில்லை. மாறாக யாவே இறைவனை உயிருள்ளவராக, தங்களோடு சேர்ந்து கானான் நாடு நோக்கி பயணிக்கின்றவராக, தங்கள் சுக துக்கங்களில் பங்கெடுக்கும் தங்கள் சொந்த தந்தையாக பார்த்தனர். துன்ப வேளைகளில் கூக்குரலிட்டு அவரை அழைத்தனர். அவரும் அவர்களது அழுகுரலை கேட்டு மேகத்தூண் மற்றும் நெருப்புத் தூண்களில் பிரசன்னமாகி அவர்களோடு இருந்து தனது வல்ல செயல்களால் அவர்களை காப்பாற்றினார். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய இறை உடனிருப்பை திருவிவிலியம் முழுவதுமே நாம் பார்க்க முடிகிறது. எனினும் இறைவாக்கினர் எசாயா இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களோடு இருந்தார் என்பதை அவர்களே உணர்ந்தார்கள் என்று சொல்லும் பகுதி மிகவும் அற்புதமானது. இதோ அதன் சுருக்கம். அக்காலத்தில் அசீரிய அரசு பிற அரசுகளை அச்சுறுத்தும் வண்ணம் மிக விரைவாக வளர்ந்து வந்தது. இதை பார்த்து சிரியா மற்றும் இஸ்ரேலின் அரசர்கள் யூதாவின் அரசனோடு சேர்ந்து அசீரியர்களை வளரவிடாமல் அழிக்க திட்டம் தீட்டினர். யூதாவின் சம்மதத்திற்காக காத்திருந்தனர். ஆனால் யூதாவின் அரசர் ஆகாஸ் தயங்கி காலம் தாழ்த்தியமையால் சிரியாவும் இஸ்ரேலும் கைகோர்த்து யூதாவின் மேல் போர் தொடுக்க முடிவு செய்தன. இதை கேள்வியுற்ற ஆகாஸ் அரசன் அசீரியர்களுடன் சேர்ந்து சிரியா மற்றும் இஸ்ரேலை அழிக்க திட்டம் தீட்டினார். இச்சமயத்தில் எசாயா இறைவாக்கினர் யூதாவின் அரசன் ஆகாஸுக்கு இறைவாக்கு உரைக்கிறார். கடவுள் உன்னோடு இருக்கிறார், நீ கலங்க வேண்டாம். அசீரியர்களோடு கைகோர்க்கவும் வேண்டாம். இறைவன் உன்னோடு இருந்து உன்னை காப்பார். அதற்கு அடையாளமாக கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் ஆகாஸ் இதை நம்பவில்லை. யூத மக்களின் பிரதிநிதியான அரசன் இறைவாக்கை நம்பாவிடனும் இறைவன் அவர் சொன்னபடியே குழந்தையை பிறக்கச் செய்தார். அரசன் ஆகாஸ் இறைவனை புறக்கணித்தாலும் அம்மக்களின் துன்ப துயரங்களில் இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை காத்தார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலும் இறைவனின் உடனிருப்பு தொடர்ந்தது. பழைய ஏற்பாட்டிலே மேகத்தூண் வழியாகவும் நெருப்புத்தூண் வழியாகவும் பல்வேறு அடையாளங்கள் வழியாகவும் தனது உடனிருப்பை தொடர்ந்த யாவே இறைவன் புதிய ஏற்பாட்டிலே மனித உருவிலே தன் மகன் இயேசு வழியாக உடனிருப்பை தொடர்ந்தார். எபிரேயருக்கு எழுதிய கடிதம் முதல் இரண்டு சொற்றொடர்கள்.
பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார்.
இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தனது உடனிருப்பை தொடர்ந்த இறைவன் இன்றும் நம்முடன் இருக்கிறாரா? தொடர்கின்ற இறைவனின் உடனிருப்பை நாம் உணர்கின்றோமா? அன்று இஸ்ரேல் மக்களின் துன்பத்தில் உடனிருந்த இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் கத்தோலிக்க விசுவாசம். கத்தோலிக்க திருச்சபை இறைவனின் உடனிருப்பை பல வகைகளில் எடுத்துரைக்கிறது. அவற்றின் நான்கு வகை உடனிருப்பை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதில் முதலாவதாக, இறைவனின் உருவிலும் சாயலிலும் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் வழியாக இறைவனின் பிரசன்னம் தொடர்கின்றது. நமது துன்ப வேளைகளில் இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து உதவி செய்யும் மனிதர்களை பார்த்து கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க என்று சொல்லியிருப்போம் அல்லது சொல்ல கேட்டிருப்போம். இது மனிதர்களின் வழியாக தொடரும் இறைவனின் உடனிருப்பிற்கு ஓர் உதாரணம். இரண்டாவதாக, நற்கருணை வழியாக தொடரும் உடனிருப்பு. தன்னையே மனு குலத்திற்காக உடைத்து கொடுத்த இயேசுவின் தற்கையளிப்பை கொண்டாடும் திருப்பலியிலும் கத்தோலிக்க திருச்சபை கொண்டிருக்கும் மாபெரும் கருவூலமான நற்கருணையிலும் இறைவனின் உடனிருப்பு தொடர்கின்றது. மூன்றாவதாக, இறை வார்த்தை வழியாக தொடரும் உடனிருப்பு. சிறியவர் முதல் பெரியவர் வரை நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கருவூலம் வாழ்வின் வழிகாட்டியான விவிலியம். திருவிவிலியம் வழியாக பேசி நமது வழிகாட்டியாக இறைவனின் உடனிருப்பு தொடர்கின்றது.
உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றே. உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.
அன்பார்ந்தவர்களே, தொடரும் இறைவனுடைய உடனிருப்பில் இறுதியாக நான் சொல்ல நினைப்பது, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனால் உணர மட்டுமே முடிகின்ற இறைவனின் உடனிருப்பு. உடனிருப்பு என்பது உடல் அளவிலானது மட்டுமல்ல, உடனிருப்பை மனதளவிலும் உணர முடியும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனால் மனதால் உணர முடிகின்ற உடனிருப்பை எப்படி விளக்க முடியும்? தொலைக்காட்சி நெடுந்தொடர்களின் தாக்கத்திற்குள்ளான சமுதாயத்தில் வாழும் நம்மால் இந்த உடனிருப்பை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். செல்லமையில் வரும் செல்லம்மாவும் தங்கத்தில் வரும் ஐயாவும் உண்மையில் வாழும் மனிதர்கள் இல்லை, மாறாக நெடுந்தொடர் கதாபாத்திரங்கள்தான் என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. ஆனாலும் தமிழகத்தில் பெண்கள் மனதில் மட்டுமின்றி ஆண்கள் மனதிலும் இவர்கள் உண்மை கதாபாத்திரங்களாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சக்திமான், டோரா, டாம் அண்ட் ஜெரி, பேட்மேனும் உண்மை மனிதர்கள் இல்லை, கற்பனை கதாபாத்திரங்கள்தான் என சொன்னால் பொய் சொல்கிறோம் என்பதைப் போலத்தான் குழந்தைகள் நம்மை பார்ப்பார்கள். இவ்வகையான கற்பனை கதாபாத்திரங்களே உண்மை மனிதர்களாக நம் மனதில் வாழும்போது கண்ணின் மணிபோல நம்மை காத்து வழிநடத்தும் இறைவனின் உடனிருப்பை நாம் உணர்வதில் எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை. என் சிறு வயதில் கேட்ட சிந்தனை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய இருவரை அந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சர்வாதிகார அரசு தூக்கிலிட ஆணை பிறப்பித்தது. அவர்களில் ஒருவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், மற்றவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரை பார்த்து, எப்போதும் கடவுள் கடவுள் என்று சொல்வாயே, உன் கடவுள் எங்கே சென்றார்? நம்மை அல்லது உன்னை காப்பாற்ற வரவில்லையே என்று கேட்டாராம். அதற்கு கடவுள் நம்பிக்கையுள்ளவர், கடவுள் வேறெங்கும் இல்லை, துன்பப்படுகிற நம்மோடு சேர்ந்து அவரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம். கடவுள் நம் துன்பத்தில் பங்கேற்கிறார் என்பதற்கு இயேசுவின் வாழ்வே மிகப்பெரிய சான்று. அக்காலத்திலே சிலுவை என்பது அவமான சின்னம். அவமான சின்னமாகிய சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு உடல் மற்றும் மன வருத்தப்பட்டு இறைமகன் இயேசு நமக்காக உயிர் துறந்தார். இதுவே கடவுள் நம் துன்பத்திலே பங்கேற்கிறார் என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணம். இதைத்தான் திருப்பாடல் 91:15 சொற்றொடர் இவ்வாறு சொல்கிறது.
அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன்.
அன்பார்ந்தவர்களே, விவிலியம் வழியாகவும் நற்கரணை வழியாகவும் பிற மனிதர்கள் வழியாகவும் உடனிருக்கும் இறைவனை நாம் உணர்வோம். நம்முடன் இருக்கும் இறைவனை பிற மனிதர்களும் உணரச் செய்வோம். இதுவே இத்திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம்.
பாடல் 91, பாகம் 3. இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.